ஞாயிறு சிந்தனை. உலகின் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் பாடுவதற்கும் ஆடுவதற்கும் கதை சொல்வதற்கும் கதை கேட்பதற்கும் இருக்கும் வரை வாழ்வு தொடரும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த அழகான வார்த்தைகளை சொன்னவர் அமெரிக்க பழங்குடியில் பிறந்த வழக்கறிஞர் ஓரன் லயன்ஸ் அவர்கள். கலையும் கதையும் இந்த உலகில் இருக்கும் வரை வாழ்க்கை தொடரும் என்பது மனதுக்கு நிம்மதி தரும் ஓர் எண்ணம். இந்த உலகின் இயக்கத்தையும் இந்த உலகை இயக்கும் கடவுளையும் கலை வடிவில் கதை வடிவில் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ளனர். கடவுளை புரிந்து கொள்வதற்கு தலைசிறந்த வழி கதைகள் என்பதை உலகின் எல்லா மதங்களும் உணர்ந்துள்ளன. எனவே கதைகள் இல்லாத மதங்களே இல்லை என்று சொல்லலாம். அன்பு இதயங்களே, எந்த ஒரு குழந்தைக்கும் கடவுளை அறிமுகம் செய்ய பயன்படும் சிறந்த கருவி கதைகளே. வயதில் முதிர்ந்த பின்னரும் கதைகளின் மீது நம் ஈடுபாடு குறையாமல் இருந்தால் அதை தனிப்பட்ட ஒரு வரம் என்றே சொல்ல வேண்டும். கதைகளுக்கு உள்ள ஆற்றலை நன்கு உணர்ந்தவர் இயேசு. எனவே அவர் கடவுளை பற்றி, கடவுளின் அரசை பற்றி விரிவான இறையியல் விளக்கங்கள் சொல்லித்தரவில்லை. கடவுளையும் அவரது அரசையும் அவர் கதைகள் மற்றும் உவமைகள் வழியே அறிமுகப்படுத்தினார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு ஏன் உவமைகளில் பேசினார் என்ற கேள்வியை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். இந்த கேள்விக்குரிய பதிலை புரிந்து கொள்ள புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஆந்தனி டிமெல்லோ அவர்களின் 1 Minute விஸ்டம், அதாவது 1 நிமிட ஞானம் என்ற நூலில் காணப்படும் எளியதொரு கதை உதவியாக இருக்கும்.
குரு எப்போதும் கதைகளையே கூறி வந்தார். அவர் கூறிய கதைகள் சீடர்களுக்கு பிடித்திருந்தன. இருந்தாலும் இன்னும் ஆழமான உண்மைகளை தங்கள் குரு கற்றுத்தர வேண்டுமென்று சீடர்கள் கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் குரு சொன்ன ஒரே பதில் இதுதான், மனிதர்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதையே. இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
உண்மைக்கும் நமக்கும், உண்மை கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதைகளே என்று இயேசு உணர்ந்திருந்தார். அதுவரை மதத்தலைவர்களால் இஸ்ரேல் மக்களுக்கு அறிமுகமான கடவுள் கல்லில் பொறிக்கப்பட்ட கட்டளைகளில் உறைந்திருந்த கடவுள். அவர் மக்களிடமிருந்து வெகு தூரத்தில் வாழ்ந்து வந்தார். அத்தகைய கடவுளை கனிவான ஒரு தந்தையாக கதை வடிவில் இயேசு தன் இஸ்ரேல் மக்களுக்கு மீண்டும் அறிமுகம் செய்து வைத்தார். அன்பு நெஞ்சங்களே, கதைகளைப் பற்றி இந்த அறிமுகத்தை இன்று தருவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. இயேசு ஏன் உவமைகளில் பேசினார் என்ற கேள்வியை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கிறோம் என்பது ஒரு காரணம். மற்றொரு காரணம் இனிவரும் ஞாயிறுகளில் நாம் சந்திக்கப் போகும் அல்லது சிந்திக்கப் போகும் உவமைகள். ஆம் அன்புள்ளங்களே, இன்று முதல் நவம்பர் மாத இறுதி வரை நாம் பயணம் செய்யவிருக்கும் நமது வழிபாட்டு ஆண்டில் 20 ஞாயிறுகள் உள்ளன. இவற்றில் 10 ஞாயிறுகள் மத்தேயு நற்செய்தியில் இயேசு வழங்கிய அற்புதமான உவமைகளை சிந்திக்கும் வாய்ப்பு பெறுகின்றோம் என்பது மற்றொரு முக்கியமான காரணம். நற்செய்தியாளர் மத்தேயு தொகுத்துள்ள உவமைகளிலேயே புகழ்பெற்ற உவமை என்று சொல்லப்படும் விதை விதைப்பவர் உவமை இன்றைய நற்செய்தியாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனது அருமை அன்புள்ளங்களே, விதை விதைப்பவர் உவமை புகழ்பெற்ற உவமை என்று சொல்லும்போது கூடவே ஓர் எச்சரிக்கை மணியும் ஒலிக்கின்றது. புகழ்பெற்றவை எதையும் அடிக்கடி கேட்கவும் பார்க்கவும் வாய்ப்புகள் எழுவதால், ஓ இது நமக்கு தெரிந்ததுதானே என்ற ஓர் அலட்சிய மனநிலை நமக்குள் தோன்றும் ஆபத்து உண்டு. இயேசுவின் புகழ்பெற்ற கூற்றுக்களுக்கும், குறிப்பாக அவர் சொன்ன புகழ்பெற்ற உவமைகளுக்கும் இதே ஆபத்து உள்ளது. நமது அலட்சிய போக்கை உணர்ந்தவர் போல விதை விதைப்பவர் உவமையின் இறுதியில் இயேசு ஓர் எச்சரிக்கை விடுக்கின்றார். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்ற வார்த்தைகளோடு அவர் தன் உவமையை நிறைவு செய்கின்றார். அன்பு இதயங்களே, இந்த வார்த்தைகளை இயேசு கூறும்போது நான் சொன்ன உவமையை கூர்ந்து கவனியுங்கள் என்பதை அவர் சொல்லாமல் சொல்கின்றார். ஆனால் எதை கவனிப்பது? இயேசு கூறும் இந்த உவமையில் விதைப்பவர், விதை, விளைநிலம் என்ற 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. இவற்றில் விதையை பற்றியும் விளைநிலம் பற்றியும் இயேசு விளக்கங்கள் தருகின்றார். இந்த உவமையை சிந்திக்கும் போதெல்லாம் நமது சிந்தனைகளும் பொதுவாக விதை விளைநிலம் என்பனவற்றையே சுற்றி வந்துள்ளன. இன்று அன்புள்ளங்களே, ஒரு மாற்றமாக நாம் விதைப்பவர் மீது நமது கவனத்தை திருப்புவோம். விதைப்பவர் எடுத்துச் சென்ற விதைகள் விளைநிலத்தில் மட்டுமல்ல, சுற்றியிருந்த பாதை, பாறை, முட்புதர் என்று பல இடங்களிலும் விழுந்தன என்று இயேசு தன் உவமையில் குறிப்பிட்டுள்ளார். இது விதைப்பவரின் கவனக்குறைவால் நிகழ்ந்ததா, அல்லது விதைப்பவர் தாராள மனதோடு அந்த விதைகளையெல்லாம் அள்ளி தெளித்தாரா என்ற கேள்விகள் எழுகின்றன. அன்பு இதயங்களே, இயேசுவின் இந்த உவமை இறைவார்த்தையை மையப்படுத்தியது என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது விதைப்பவர் இவ்வாறு செயல்பட்டது அவரது தாராள மனதை காட்டுகின்றது என்ற பொருளே பொருத்தமாக தெரிகின்றது. விதை விழும் இடம் பாதையோரமாக இருந்தால் என்ன, பாறையாக இருந்தால் என்ன, முட்புதராக இருந்தால் என்ன, அவற்றிலும் விதைகளை தெளிப்பது இறைவார்த்தையை சுமந்து செல்பவரின் கடமை. பாதையோரம் விழுந்தால் பயன் தருமா, பாறையிலும் முட்புதரிலும் விதைப்பது மதியீனம் அல்லவா என்று கணக்கு பார்த்து தயங்கி தயங்கி செயல்படுவோர் இறைவார்த்தை என்ற விதைக்கு தடை விதிப்பவர்கள். அன்பு நெஞ்சங்களே, நாம் என்னதான் தடைகள் விதித்தாலும் இறைவார்த்தை தன் செயல்களை ஆற்றியே தீரும் என்பதை இறைவாக்கினர் ஏசையா இன்றைய முதல் வாசகத்தில் திட்டவட்டமாக கூறுகின்றார். அதுவும் இந்த வார்த்தைகள் இறைவன் சொல்லும் வார்த்தைகளாக இன்றைய வாசகத்தில் ஒலிக்கின்றன.
இறைவாக்கினர் எசையா பிரிவு 55. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை.
இறைவார்த்தையை நேசிப்போம், நாளும் அதனை வாசிப்போம். ஆற்றல் நிறைந்த அருள் வாக்கால் ஆனந்த உலகுக்கு வழி திறப்போம். இறைவார்த்தையை நேசிப்போம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு அறிமுகப்படுத்தும் விதைப்பவர் வழியாக அவர் நமக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டுகின்றார். அதாவது, இனம், குலம், மதம், தரம் என்ற பல எல்லைகளை நாமே வரையறுத்து கொண்டு அந்த எல்லைகளுக்குள் மட்டுமே இறைவார்த்தை என்ற விதையை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பதை இயேசு இந்த விதைப்பவர் வழியே சொல்லித் தருகின்றார். நிபந்தனைகள் ஏதுமின்றி, தங்கு தடையின்றி தாராளமாக இறைவார்த்தையை அள்ளி தெளிக்க வேண்டும் என்பதை இயேசு உவமையில் மட்டும் கூறாமல் தன் வாழ்விலும் கடைபிடித்தார். மதத் தலைவர்கள் என்ற பாறைகளில் அவர் விதைத்த வார்த்தைகள் வெறுப்பாக வெடித்தாலும் அவர் சளைக்காமல் தொடர்ந்து விதைத்தார். பாவம் என்ற முட்புதர்களில் சிக்கியிருந்தோரிடம் அவர் விதைத்த வார்த்தைகள் சென்றடைந்தன என்பதை நற்செய்தியில் நாம் அடிக்கடி காண்கின்றோம். அன்பு இதயங்களே, இறைவார்த்தையை விதைப்பது என்று நாம் சொன்னதும் கோவில்களிலும் வேறு பல மத மேடைகளிலும் இறைவார்த்தையை பறைசாற்றுவதை மட்டும் எண்ண வேண்டாம். இறைவார்த்தையை விதைப்பது என்பது ஒவ்வொருவர் வாழ்வின் வழியாக நிகழும் அமைதியான விதைத்தல், அதன் வழியாக சுற்றியிருப்போரின் வாழ்வில் உருவாகும் விளைச்சல். அன்பு இதயங்களே, பாகுபாடுகள் பார்க்காமல் கேள்விகள் கேட்காமல் விதைகளை தெளிப்பதை பற்றி சிந்திக்கும் போது பொருள் நிறைந்த கதையொன்று என் நினைவுக்கு வருகின்றது. நாட்டிலேயே தலைசிறந்த சோளத்தை வளர்ப்பவர் என்ற விருதை திருவாளர் மைக்கேல் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெற்று வந்தார். அவர் பெற்ற தொடர் வெற்றியின் ரகசியத்தை அறிவதற்காக ஒரு நாளிதழின் நிருபர் அவரை பேட்டி கண்டார். பேட்டியின் போது திருவாளர் மைக்கேல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விவரம் நிருபருக்கு வியப்பாக இருந்தது. திருவாளர் மைக்கேல் அவர்கள் தன் நிலத்தை சுற்றியிருந்த மற்ற நில உரிமையாளர்களுக்கு தன்னிடமிருந்த சிறந்த விதைகளை கொடுத்தார் என்பதே அந்த வியப்பான விவரம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களோடு போட்டி போடுகிறவர்கள் என்பதை அறிந்தும் நீங்கள் ஏன் அவர்களுக்கு சிறந்த விதைகளை தந்தீர்கள் என்று நிருபர் கேட்டபோது திருவாளர் மைக்கேல் கூறிய விளக்கம் இதுதான்.
இதை பற்றி ஏன் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? நன்கு வளர்ந்துள்ள சோளக்கதிரின் மகரந்தத்தூள் காற்றில் கலந்து அடுத்த நிலங்களில் உள்ள சோளக்கதிர்களில் மகரந்த சேர்க்கை செய்கின்றன இல்லையா? அப்படி இருக்க என் நிலத்தை சுற்றியுள்ளவர் நிலங்களில் தரக்குறைவான சோழக்கதிர்கள் வளர்ந்தால் அது என் கதிர்களின் தரத்தையும் குறைத்துவிடுமே. அதனால் நான் தலைசிறந்த சோளத்தை உருவாக்க வேண்டுமென்றால் என்னை சுற்றியிருப்போரும் நல்ல சோளத்தை உருவாக்க வேண்டும். எனவேதான் நல்ல விதைகளை சுற்றியுள்ள நில உரிமையாளர்களுக்கும் தருகின்றேன்
என்று திருவாளர் மைக்கேல் அவர்கள் சொன்ன பதில் வியப்பை தந்தாலும் ஆழ்ந்ததோர் உண்மையையும் சொல்லித் தருகின்றது. அன்பு இதயங்களே, விதை விதைப்பவர் உவமையை இன்று இறைவார்த்தையாக ஏற்கும் நாம் தங்கு தடை ஏதுமின்றி இறைவார்த்தையை விதைக்கும் நல்ல விதைப்பாளர்களாக மாறுவோம். இறைவார்த்தையை நம் வாய்மொழியாக விதைப்பதை விட நமது வாழ்வின் வழியே விதைப்பதில் ஆற்றலோடு செயலாற்றுவோம். நாம் இறைவார்த்தை வழியாக உன்னத வாழ்வு வாழ்வதற்கு நம்மை சுற்றியிருப்போரும் உன்னத வாழ்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் கொண்டு வாழ்வோம். இறைவன் இந்த நற்பணியில் நமக்கு துணை புரிவாராக.
மழையென பனியென பலன் தரும் இறைவார்த்தை, நீதியும் அமைதியும் அருள்வது இறைவார்த்தை, மகிழ்வினில் மனங்களை நிரப்பிடும் இறைவார்த்தை, வசந்த வானம் வழங்கிடும் இறைவார்த்தை. நேசிப்போம் நாளும் அதனை வாசிப்போம், ஆற்றல் நிறைந்த அருள்வாக்கால் ஆனந்த உலகுக்கு வழி.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.